ஓம் சாந்தி. முரளி தேதி 10/6/2026 காலை முரளி. பாப் தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா இருவரும் கூறும் வழிமுறைகள் பிரசித்தமானது. நீங்கள் இருவருடைய வழிப்படியும் நடந்து தங்களுக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். கேள்வி: முதல் நம்பர் ட்ரஸ்டி யார் மற்றும் எப்படி? பதில்: சிவ பாபா முதல் நம்பர் ட்ரஸ்டி ஆவார். அவரிடம் முற்றிலும் பற்று இல்லை. பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் அவரது பெயரில் என்னவெல்லாம் தான புண்ணியம் செய்கின்றீர்களோ அவை அனைத்துமே இன்சூர் ஆகிவிடுகிறது. அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கிறது. இப்பொழுது கூட யார் தந்தையின் பெயரில் தங்களுடைய அனைத்தையும் இன்சூர் செய்கிறார்களோ அதற்கான முழு கைமாறு தந்தை அளிக்கிறார். ஏனென்றால் பாபா சொல்கிறார், நான் சுகத்தை அனுபவிப்பதில்லை, நான் உங்களுடையதை பெற்று என்ன செய்யப் போகிறேன்? பாடல்: வாசலுக்கு வந்துள்ளோம் சபதம் எடுத்து. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான அருமையான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். யார் தந்தையினுடையவராக ஆகிறார்களோ அவர்களே குழந்தைகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இது கடைசி மறுபிறவி எடுத்த பிறவி என்று தந்தை புரிய வைக்கின்றார். உயிருடன் இருந்து கொண்டே பாபாவுடையவராக வேண்டும். ஸ்ரீமத் பாடப்பட்டுள்ளது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஸ்ரீமத் பகவானுடைய வாக்கியம் என்று கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள். ஆனால் அது சிவபாபா ஆவார். அதற்கு பிறகு பிரம்மா, அதன் பின் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீமத் ஸ்ரீகிருஷ்ணருடையது என்று சொல்ல மாட்டார்கள். சிறந்ததிலும் சிறந்தவர் நமது தந்தையாவார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று கிருஷ்ணரையோ ராதையோ சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தெய்வீக குணங்கள் உடைய மனிதர்கள் ஆவார்கள். மனிதர்களை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று சொல்லப்பட மாட்டாது. சத்தியத்தில் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்க மாட்டார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரே ஒரு பாபாதான். அவருடைய ஸ்ரீமத் படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் வழி பிரசித்தமானது, ஸ்ரீமத் கூட பிரசித்தமானது. ஆனால் அதில் தந்தைக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டு தவறு செய்து விட்டார்கள். எல்லா மதத்தினருக்கும் தந்தை ஒருவரே ஆவார். கிருஷ்ணரையோ அனைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தந்தை என்று ஏற்றுக்கொள்வார்கள், கிருஷ்ணரை அல்ல. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வாய் வம்சாவளியினர் ஆவார்கள். ஸ்ரீபாபா வந்து உங்களை தன்னுடையவராக ஆக்குகிறார். தலையை உள்ளங்கையில் வைத்து, அதாவது உறுதிமொழி சொல்லி, தந்தையினுடையவராக ஆகியுள்ளோம் என்று சொல்கிறார்கள். அவரது டைரக்ஷன் படி நடக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் தந்தைக்கு உங்களுடைய வழியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரே பிறருக்கு வழி சொல்பவர் ஆவார். இவர்களோ அனைவரும் குழந்தைகள் ஆவார்கள். ஸ்ரீபாபா பிரசித்தமானவர் ஆவார். அவர் என்ன வழி சொல்கிறாரோ என்ன செய்வாரோ அது சரியாகவே இருக்கும். இந்த பிரம்மாவிற்கு கூட இப்படி செய் என்று வழி சொல்வார். உங்களுடைய சம்பந்தமே ஸ்ரீபாபாவுடன் உள்ளது. யாருடைய அவகுணத்தையும் பார்க்க கூடாது. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். சிவபாபாவோ நிராகாரமானவர் ஆவார். இது அவருடைய வீடு கிடையாது. நீங்கள் இங்கு பழைய வீட்டில் இருக்கிறீர்கள். பிறகு சொர்க்கத்திற்கு சென்று உங்கள் வீட்டில் இருப்பீர்கள். நானோ அங்கு இருக்க மாட்டேன் என்று சிவபாபா சொல்கிறார். இந்த சமயம் சிறிது நேரத்திற்காக இங்கு வருகிறேன். நீங்கள் உண்மையிலும் உண்மையான மீட்பு படை ஆவீர்கள். சுப்ரீம் ஆத்மா நாடக திட்டப்படி முந்தைய கல்பத்தை போலவே டைரக்ஷன் அளித்துக் கொண்டிருக்கிறார். கல்ப கல்பமாக என்ன டைரக்ஷன் அளித்திருப்பாரோ அதையே மீண்டும் அளிக்கிறார். இரவு பகலாக ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். புதியவர்கள் யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலர் 35-40 ஆண்டுகளாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட நிறைய பேர் இந்த ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. பாபாவோ நாள்தோறும் புதியதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கராச்சியிலிருந்து ஆரம்பமாகி முரளி வெளிப்பட்டு கொண்டே வந்துள்ளது. முதலில் பாபா முரளி நடத்தி கொண்டிருக்கவில்லை. இரவு 2 மணிக்கு எழுந்து 10-15 பக்கங்கள் எழுதுவார். பாபா எழுதியதை வைத்துக் கொண்டிருந்தார். பிறகு அவற்றினுடைய நகல்கள் எடுக்கப்படும். பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களுடைய காகிதங்களை பாதுகாக்கிறார்கள். நாளுக்கு நாள் பெரிய பெரிய புத்தகங்களை தயார் செய்து வருகிறார்கள். எவ்வளவு வாழ்க்கை வரலாற்றை தயாரித்துக் கொண்டே செல்கிறார்கள். அதை படித்த பிறகு வைத்துக் கொள்கிறார்கள். நீங்களோ முரளியை படித்துவிட்டு வீசிவிட்டு விடுகிறீர்கள். இல்லை என்றால் இந்த மகா வாக்கியங்களை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை. இவை எல்லாமே அழிந்து போய்விடும் என்று அறிந்துள்ளீர்கள். என்னென்ன படங்களை எல்லாம் நீங்கள் தயாரிக்கிறீர்களோ அது சிறிது காலத்திற்கு மட்டுமே ஆகும். பிறகு இவை எல்லாமே புதைந்து போய்விடும். பிறகு அங்கு சாஸ்திரங்களோ படங்களோ எதுவும் இருக்காது. பிறகு இப்பொழுது எவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவை கல்பத்திற்கு பிறகும் நடக்கும். சாஸ்திரங்கள் பிறகு துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகும். கிரந்தங்கள் கூட முன்பெல்லாம் கையால் எழுதப்பட்டதாக மிகவும் சிறியதாக இருந்தது. இப்பொழுது பெரியதாக தயாரித்துள்ளார்கள். நாளுக்கு நாள் பெரியதாக உருவாக்கி கொண்டே போவார்கள். இல்லையென்றால் சிவபாபாவுடைய வாழ்க்கை சரித்திரம் எவ்வளவு எழுத வேண்டும். இப்பொழுது பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை சரித்திரத்தை நாம் அறிந்துள்ளோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் சொல்கிறீர்கள். நான் பக்தி மார்க்கத்தில் என்ன செய்கிறேன் என்பதை பாபா வந்து புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் கூட இன்சூரன்ஸ் செய்கிறேன். இறைவனின் பெயரில் தான புண்ணியங்கள் செய்துள்ளார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இறைவன் பெரிய வீட்டில் பிறவி எடுக்க வைத்துள்ளார் என்பார்கள். அதனால் இறைவன் பெரிய வீட்டில் பிறவி எடுக்க வைத்துள்ளார் என்பார்கள். பக்தி மார்க்கத்தில் தர்மாத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இறைவன் பெயரில் ஸ்ரீகிருஷ்ணர் பெயரில் தான புண்ணியங்கள் செய்கிறார்கள். ஆகவேதான் தந்தை புரிய வைக்கிறார், நான் குழந்தைகளுக்கு அடுத்த பிறவியில் சிறிது காலத்திற்கான பலனை அளிக்க வந்துள்ளேன். நல்லதோ தீயதோ பலன் கிடைத்தே விடுகிறது இல்லையா? எவ்வளவு இன்சூரன்ஸ் ஆகியது? யார் எப்படி கர்மம் செய்கிறார்களோ அதற்கேற்ற பலன் கிடைக்கிறது. மாயை தவறான காரியம் செய்விக்கிறது. அதனால் நீங்கள் துன்பம் அடைகிறீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு எப்பேற்பட்ட செயலை கற்பிக்கின்றேன் என்றால் உங்களுக்கு ஒருபோதும் துன்பமே ஏற்படாது. மேலும் மாயை கூட அங்கு இருக்காது. மற்றபடி இருப்பது பதவிதான். யார் எவ்வளவு இன்சூர் செய்கிறார்களோ அதற்கேற்ப பதவி கிடைக்கும். சிவபாபா கூட ட்ரஸ்டி ஆவார் அல்லவா? முதல் நம்பர் ட்ரஸ்டி ஆவார். மற்றவர்களுக்கு சொத்தின் மீது பற்று இருக்கும். ஒரு சில டிரஸ்டிகளோ ஒருவருடைய சொத்துக்களையே அழித்து விடுகிறார்கள். தந்தையோ பாருங்கள் எப்பேற்பட்ட டிரஸ்டியாக இருக்கிறார். இவை அனைத்தும் குழந்தைகளுக்காக என்று சொல்கிறார். உங்களுடைய முழு சம்பந்தமும் ஸ்ரீபாபாவிடம் இருக்கிறது. நான் உண்மையான டிரஸ்டியாவேன் என்று தந்தை சொல்கிறார். நான் எந்த சுகத்தையும் அனுபவிப்பதில்லை. குழந்தைகளுக்கு முழு ராஜ்யத்தையும் கொடுக்கிறேன். லௌகிக்க தந்தை கூட குழந்தைகளுக்கு அனைத்து ஆஸ்தியையும் கொடுத்துவிட்டு போகிறார். நானோ சொர்க்கத்தில் எதுவுமே பெறுவதில்லை. உங்களுக்குத்தான் எல்லாமே கொடுத்து விடுகிறேன். எனவே உங்களுடைய உறவுகள் அனைத்தும் சிவபாபாவுடன் உள்ளது. நான் கூட முழுமையாக இன்சூர் செய்துவிட்டேன் என்று இந்த பிரம்மா பாபா கூட கூறுகிறார். உடல், மனம், பொருள் அனைத்தும் தந்தையின் சேவைக்காக உள்ளது. சிந்தியில் ஒரு பழமொழி உள்ளது, கை யாருக்கு இப்படி அதாவது வள்ளல் ரூபத்தில் இருக்கிறதோ அவர்கள் முதல் வரிசையில் சேர்ந்து விடுவார்கள் என்று. தந்தையிடம் எல்லாமே இன்சூர் செய்துவிட வேண்டும். 2 பிடி அரிசி கொடுத்து விட்டால் மாளிகை கிடைத்து விட்டது. இப்பொழுது பாருங்கள், வீடு கட்டப்பட்டுள்ளது. ஒருவர் 1 ரூபாய் அனுப்பினார், என்னுடைய செங்கலை கூட உபயோகப்படுத்த வேண்டும் என்று. தந்தை எழுதினார், உங்களுக்கு அனைவரை காட்டிலும் நல்ல மாளிகை கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் ஏழையாவீர்கள். நான் இருப்பதே ஏழை பங்காளனாக. ஏழையின் 1 ரூபாயும் பணக்காரரின் 10,000 ரூபாயும் சமமாகும். இருவருக்குமே ஒரே மாதிரி பதவி கிடைத்து விடுகிறது. பணக்காரர்கள் வருவது மிகவும் அரிது. எல்லோரையும் விட கன்னியர்களோ மிகவும் சுதந்திரமானவர்கள். பாருங்கள், மம்மா முதல் நம்பரில் சென்றார். அவரிடம் எதுவுமே இருக்கவில்லை. ஏழை வீட்டிலிருந்து வந்தார், பிறகு முதல் நம்பரில் சென்று விட்டார். இவர் அனைத்தையும் கொடுத்து விட்டார், அதாவது பிரம்மா பாபா. பிறகும் முதலில் லட்சுமி, பிறகு நாராயணர். எவ்வளவு அதிசயமான விளையாட்டு இது! எனவே ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் இருக்கக்கூடாது. பாப்தாதா ஏதேனும் குறைந்தவரா என்ன? சிறிதளவு கூட இதில் சந்தேகம் வரக்கூடாது. மிகவும் இனிமையானவராக ஆக வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பெற வேண்டும். இல்லை என்றால் மாயை மிகவும் தீமை விளைவித்து விடுகிறது. குழந்தைகளுக்கு எவ்வளவு டைரக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கிறது! முழுமையாக உங்களுடைய சமாச்சாரத்தை எழுதுங்கள் என்று பாபா சொல்கிறார். பாபா எல்லா வகையிலும் பாதுகாப்பார். பாபாவிற்கு மிகவும் சிந்தனை ஓடுகிறது. எப்படியாவது இந்த குழந்தை முன்னேறிவிட வேண்டும். படிப்பின் மீது முழுமையான கவனம் தேவை. நாம் மிகவுமே அன்பிற்குரிய இறை தந்தையின் மாணவர்களாவோம். பகவானுடைய வாக்கியம் என்று எழுதப்பட்டுள்ளது, ஆனால் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டுள்ளார்கள். கிருஷ்ணர் கூட எல்லா மனிதர்களிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார் அல்லவா? முதல் இளவரசராவார். கிருஷ்ணருடைய பெயர் கொடுக்கிறார்கள், நாராயணருடையது ஏன் இல்லை? கிருஷ்ணர் பாலகன் ஆவார். சிறு வயதில் பாலகன் சத்தோபிரதானமாக இருப்பார். பிறகு குழந்தை பருவத்திலிருந்து இளைஞர், பிறகு முதுமை நிலை வருகிறது. குழந்தைகளுக்குத்தான் மகிமை பாடுகிறார்கள், ஏனென்றால் தூய்மையாக இருக்கிறார்கள் அல்லவா? பாலகன் பிரம்மஞானிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் மூலமாக எந்த பாவமும் ஏற்படுவதில்லை. எனவே கிருஷ்ணர் கூட சிறிய குழந்தையாக இருக்கும் காரணத்தால் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். இருப்பினும் கிருஷ்ணரை துவாபர யுகத்தில் காண்பித்து விட்டுள்ளார்கள். இவை அனைத்தும் தந்தை வந்து புரிய வைக்கிறார். பிராமணர்களாகிய உங்களை தவிர உலகத்தில் இந்த அனைத்து விஷயங்களை பற்றி தெரிந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. பிராமணர்கள் உத்தமமானவர்கள் ஆவார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். சத்யுகத்தில் ஈஸ்வரிய குழந்தைகள் என்று சொல்ல மாட்டார்கள். இறைவனிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் பிராப்தியாகும். இது உங்களுடைய மிகவுமே அரிய விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையாகும். அனைவருக்குமே இது அமைய முடியாது. இந்த நாடகம் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. போன கல்பத்தில் யார் படித்தார்களோ அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவான் அவசியம் பகவான் பகவதியை உருவாக்கினார், ஆனால் பகவான் பகவதி என்று சொல்ல முடியாது. கடவுள் ஒருவரே. நிராகாரமானவருக்கு புகழ் பாடப்பட்டுள்ளது, சாக்காரமானவருக்கு புகழ் ஆகிறதா என்ன? இந்த லட்சுமி நாராயணரை கூட நிராகாரமான பாபாதான் இது போல ஆக்கினார். இப்பொழுது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியது. எனவே இந்த நேரத்தில் விநாசம் கூட ஆகியது. தந்தை அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பார். இப்பொழுதோ இருப்பது சங்கமேகத்தின் விஷயமாகும். ஷிவ பாபா வரும்பொழுது நாடகம் முடிவடைகிறது. பிறகு கிருஷ்ணரின் பிறவி ஏற்படுகிறது. மனிதர்களோ பாவம் குழம்பி போய்விட்டுள்ளார்கள். அதனால்தான் தந்தை வந்து புரிய வைக்கிறார். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலம் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் ஆகியுள்ளீர்கள். ஆத்மாவிற்குத்தான் மகிமை உள்ளது. ஞானக்கடல், அன்புக்கடல், பேரானந்த கடல், இது தந்தையின் மகிமையாகும். தந்தை சொல்கிறார், இந்த பாரதமோ அனைத்தையும் விட பெரிய தீர்த்தஸ்தலமாகும். ஆனால் கிருஷ்ணரின் பெயரை போட்டதால் அனைத்து மகிமையும் இல்லாமல் செய்து விட்டுள்ளார்கள். இல்லை என்றால் எல்லோருமே சிவனுடைய கோவிலில் மலர்களை படைத்திருப்பார்கள். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் ஆவார். அரைக்கல்பம் நீங்கள் பலனை அனுபவித்து பிறகு கீழே வருகிறீர்கள். அனைவருமே தமோ பிரதானமாக ஆக வேண்டியே உள்ளது. இப்பொழுது பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய உங்களுக்காக புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றேன். அதில் அவர் வருவதில்லை. அனைத்துமே குழந்தைகளாகிய உங்களுக்காக உள்ளது. தெளிவான விஷயமாகும். மனிதர்களோ தங்களுக்காக செய்கிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், நாங்கள் பலன் எதிர்பாராமல் செய்கிறோம் என்று. ஆனால் பலன் எதிர்பாராமல் யாரும் செய்ய முடியாது. ஒவ்வொரு செயலுக்கும் அவசியம் பலன் கிடைக்கிறது. நானோ குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்கிறேன். உங்களுக்காகவே தான் வைகுண்டத்தை எடுத்து வந்துள்ளேன். குழந்தைகளுக்கு சாம்ராஜ்யத்தின் நினைவு சின்னத்தை அளிக்கிறார். எனவே அதை பெறுவதற்கு அவ்வாறு தகுதியாக ஆக வேண்டும். சொர்க்கத்தின் எஜமானனாக வேண்டும். உள்ளங்கையில் சொர்க்கம் கிடைக்கிறது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அல்லது ஒரு நொடியில் அரசாட்சி. திவ்ய திருஷ்டி அளிக்கும் வள்ளல் ஸ்ரீபாபா ஆவார். ஒரு நொடியில் வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அந்த பாபாவின் கையில் எதுவும் சாவி கிடையாது. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்யத்தை அளிக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். நான் ஆட்சி புரிவதில்லை. பிறகு நீங்கள் பக்தி மார்க்கத்தில் போகும் பொழுது உங்களை திவ்ய திருஷ்டியினால் மகிழ்விக்க வேண்டி வரும். எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். அப்பேற்பட்ட பாபா கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் ஒருமுறைதான் வருகிறார். அமைந்தது அமைக்கப்பட்டது மீண்டும் அமைந்து கொண்டிருக்கிறது. இனி அமைய வேண்டிய எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடக்கிறதோ நாடகத்தில் பதிவாகி உள்ளது. அதை சாட்சியாக இருந்து பாருங்கள். பாபா மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நான் உங்களுக்கு இன்சூர் செய்யும் மிகப்பெரிய இன்சூரன்ஸ் அதிபராவேன். உங்களுடைய ஒரு பைசாவை கூட வீணாக்குவதில்லை. சோழியிலிருந்து உங்களை வைரத்திற்கு சமமாக ஆக்குகிறேன். இவை அனைத்தையும் ஸ்ரீபாபா இவர் மூலமாக செய்கிறார். செய்பவரும் சேவிப்பவரும் ஆவார். நிராகாரமானவர் நீர் அகங்காரி ஆவார். காட்ஃபாதர் எப்படி வந்து கற்பிக்கிறார்? பாதங்களை வணங்குகள் என்றெல்லாம் சொல்வதில்லை. தந்தை கீழ்ப்படிதல் உள்ள சேவகனாவார். யாரை தலைவனாக ஆக்கினேனோ அவர்கள் சுகத்தை அனுபவித்து அனுபவித்து இப்பொழுது துன்பப்படுபவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். சுகமும் நிறைய கிடைக்கிறது. இவ்வளவு சுகம் வேறு எந்த மதத்தினருக்கும் கிடைப்பதில்லை. பாரதவாசிகளுக்கு மட்டும் கிடைக்கிறது. மற்றவர்கள் என்ன செய்தார்கள் சுகம் கிடைக்காமல் இருப்பதற்கு என்று சொல்ல முடியாது. அட, இத்தனை ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோருமே வர முடியாது. இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. பாரதத்தில் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பகவான் வந்து எளிய ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். நான் மறுபடியும் வந்து விட்டுள்ளேன் என்று பாபா சொல்கிறார். 84 பிறவிகளின் பாகத்தை ஏற்று நடித்தோம். இப்பொழுது மீண்டும் நாம் வீட்டிற்கு செல்கிறோம் என்பதை நீங்களும் அறிந்துள்ளீர்கள். இது மிகவும் பழைய சட்டையாக ஆகிவிட்டுள்ளது. பாம்பின் உதாரணம். சன்னியாசிகள் பிறகு சொல்கிறார்கள், ஆத்மாவே பரமாத்மாவுடன் கலந்து விடுகிறது என்று. அப்பேற்பட்ட நிலையில் இருந்து பிறகு சரீரத்தை விட்டு விடுகிறார்கள். ஆனால் பிரம்மத்தில் யாரும் கலந்து விடுவதில்லை. அவர்களிலும் கூட ஒரு சிலர் மிகவும் தீவிரமானவர்களாக இருப்பார்கள். அமைதியாக அமர்ந்து உடலை விட்டு சென்று விடும் பொழுது அந்த வாயு மண்டலத்தில் 2-3 நாட்கள் வரை ஆழ்ந்த அமைதி நிலவி விடுகிறது. எனவே இந்த பழைய உடலை விட்டுவிட்டு பாபாவிடம் செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரம்மம் என்பதோ பாபா கிடையாது, அது அப்பாவிகளாகிய அவர்களுடைய பிரம்மையாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். ஏனெனில் அமைந்தது அமைக்கப்பட்டது மீண்டும் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் எழுப்பக்கூடாது. இரண்டாவது, தந்தை ஆயுள் காப்பீட்டு மேக்னட் ஆவார். எனவே உடல் மனம் பொருளை தந்தையின் சேவையில் பயனுள்ளதாக ஆக்கி தங்களுடைய வருங்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். தந்தையிடம் முழுமையான தொடர்பு வைக்க வேண்டும். தந்தைக்கு முழுமையாக சமாச்சாரத்தை கொடுக்க வேண்டும். வரதானம் மறுபிறவி எடுத்த நிலை மூலம் தைரியம் மற்றும் உற்சாகத்தின் அழியாத முத்திரையை பதிக்கக்கூடிய எல்லாவற்றையும் அடைந்து நிறைந்தவர் ஆகுக. யார் எல்லாவற்றையும் அடைந்து நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களின் ஒவ்வொரு நடத்தை கண்கள் மூலம் ஊக்கம் உற்சாகம் காணப்படும். ஆனால் தைரியம் மற்றும் உற்சாகத்தின் அழிவற்ற முத்திரையை பதிப்பதற்காக தனது கடந்த காலத்தின் அல்லது ஈஸ்வரிய மரியாதைகளுக்கு எதிரான சம்ஸ்காரங்கள், சுபாவங்கள், எண்ணங்கள் மற்றும் செயல்கள் என்னென்னவெல்லாம் உள்ளனவோ அவைகளிலிருந்து மறுபிறவி எடுத்தவராகுங்கள். உறுதிமொழி என்ற ஸ்விட்சை செட் செய்து நடைமுறையில் உறுதிமொழிப்படி நடந்து கொண்டே செல்லுங்கள். தைரியத்தின் கூடவே உற்சாகமும் இருக்குமானால் அடைந்ததின் ஜொலிப்பு தூரத்திலிருந்தே தென்படும். ஸ்லோகன்: பிரச்சனைகளிலும் குழப்பத்திலும் டபுள் லைட்டாக இருப்பவரே தாரணை மூர்த்தி ஆவார். அவ்யக்த சமிஞை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை எளிதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மையுடையவர் ஆகுங்கள். உங்களது ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தையிலும் விசேஷத்தன்மை இருக்க வேண்டும். எப்பொழுதும் எளிமையான குணம், எளிமையான பேச்சு, எளிமையான செயல்கள் இருக்க வேண்டும். அந்த மாதிரி எளிமையான சொரூபமாக இருங்கள். எப்பொழுதும் ஒருவரின் வழிபடி ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்கள், ஒருவருடன் அனைத்து பிராப்திகள், ஒருவரிடம் ஒரே மாதிரியான நிலையில் இருப்பதற்கான இயல்பான பயிற்சி செய்பவராக இருங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி என்ற கஜானாவை பகிர்ந்தளியுங்கள். மகிழ்ச்சியின் அலைகளை அனைவருக்கும் பரவச் செய்யுங்கள். இதுவே உண்மையான சேவையாகும். ஓம் சாந்தி.